திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏலம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலைகளை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் பணிந்து திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றி கொண்டு நாள்தோறும் சைவம் தழைக்க அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஆவலோடு நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். போது புனைக்களது பூமியதாவது மாது புனைமுடிவான் அகமாவது நீதியுள் ஈசன் உடல் விசும்பாய் நிற்கும் ஆதியர நின்றது அப்பரிசாமே என்பது பாடல். இந்த அண்டமே லிங்க வடிவமாக இருக்கிறது. போதுனா என்னது? இந்த மலர்ந்தும் மலராத நிலையில் இருக்கக்கூடிய பூக்கள். போது புனை கலர்னா பூக்கள் புனைய பெற்ற திருவடி பூமி. மாது புனைமுடி, மாதுங்கிறது கங்கா தேவியை சொல்லுது. அதனால கங்கையை தரித்த முடி வந்து வானம். சுவாமியுடைய திருவடி வந்து பூமி, அவருடைய திருமுடி வந்து வானம். முறைமையில் விளங்கக்கூடிய ஈசன் திருமேனி வந்து பூமிக்கும் விண்ணுக்கும் இடைப்பட்ட விசும்பாக எல்லாத்தையும் தன்னில் அடக்கி நிற்கின்றது. ஆக ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமான் அண்டத்தையே திருமேனியாக கொண்டுள்ளார். இதுதான் அண்டலிங்கம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். இதற்கு அருமையான ஒரு சாத்திர பாடலை இப்போது நாம் மேற்கோளாக காணலாம். உலகமே உருவம் ஆக யோனிகள் உறுப்பதாக இலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக அழகிலா உயிர் புலன்கட்கு அறிவினை ஆக்கி ஐந்து நலமிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் நாதன் என்பது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று போற்றப்படுகின்ற சிவஞான சித்தியார் சுபக்கம். அதுல அப்போ இறைவன் வந்து உயிர்களுக்கு அறிவிக்கும் போது உடம்பு முதலியவற்றை கொண்டு நின்று ஆன்மா உணர்கிறது அவர் அறிவிக்கும் போது. அது போல இறைவனும் 224 புவனங்களை திருமேனியாக கொண்டுள்ளார். 84,000 யோனி பேதங்களை அவயவங்களாக கொண்டுள்ளார். விளக்கம் மிக்க அந்த இச்சா ஞான கிரியா சக்திகள் அதை உட்கரணமாக கொண்டு அந்த எண்ணிறந்த உயிர்களுக்கு அறிவுக்கு அறிவாக, அறிவுக்கு அறிவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், அப்படி அறிவுக்கு அறிவாக நின்று உணர்த்துகின்றார். இவ்வாறு உணர்த்துவதாகிய நல மிகுந்த அந்த அதிசூக்கும ஐந்தொழில், அந்த ஐந்தொழில மேற்கூறிய அந்த திருமேனி எப்படி இருக்கும்னு இப்ப சொன்னாங்க இல்லையா. இந்த திருமேனி முதலிய கருவிகளின் துணையை கொண்டு அன்றி சந்தர்ப்ப மாத்திரையா செய்கிறாரு. நமக்கு கருவி கரணங்கள் வேணும், அவருக்கு கருவி கரணங்கள் வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் சங்கற்ப மாத்திரையால் செய்பவர். அப்போ திருமேனியாகவும் அவயவங்களாகவும் இந்த புவனத்தையும் கூறியதுனால இறைவன் வந்து உயிருக்கு உயிரா நின்று உணர்த்துவது மட்டும் இல்லாம உயிரால் உணரப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்திலையுமே அவர் நிறைந்து இருக்கின்றார் அப்படிங்கிறது அறியப்படுகிறது நமக்கு. இப்படி அவர் எல்லா பொருளையும் நிறைந்து நிற்கலைன்னா உயிர்களுக்குள்ள அந்த பொருட்கள்லாம் நிலைத்து நிற்காது. அது மாதிரி உயிர்க்கு அறிவிப்பதால் பயமும் இல்லாம போயிரும். அப்போ இப்படி அவர் நின்று உணர்த்துவதும் சங்கற்ப மாத்திரை தான். அதனால கர்மத்தோடு கூடி தொழில் செய்ய உயிர் வந்து விகாரம் எய்துவது மாதிரி சுவாமிக்கு விகாரம் ஏற்படாது. அதாவது விகாரம் என்பது வேற்றுமைப்படுவது, அவர் வேற்றுமைப்பட மாட்டார். இதுதான் நமக்கு ஸ்விஞான போதமும் திருப்பி திருப்பி நல்ல அறுதியிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறது. அதே கருத்துதான் சித்தியார்லயும் இருக்கு. அதைத்தான் தோத்திரத்தில் சாத்திர நூலாகிய நம்முடைய திருமந்திரத்தில சுவாமிகள் அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்த்தோம். தரையுற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம் திரைப்பொரு நீரது மஞ்சன சாலை வரைத்தவள் மஞ்சு நீர் வானுடு மாலை கரையற்ற நந்தி கலையுந்திக்காமே என்று. தரையுள்ள சக்தி அப்படின்னா தரையாக பொருந்தி அந்த பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி வந்து சக்தி பீடம். தரையாக பொருந்திய பூமி வந்து சக்தி பீடம், இல்ல தரைங்கிறது பூமின்னு சொல்லி பூமியை தாயாக கொண்டு சிருஷ்டி தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனாகிய பிரம்ம பீடமோ, அப்புறம் சக்தி பீடமாகிய இதுக்கு மேல உள்ள லிங்கம் என்றும் சொல்லலாம். அதாவது சிவலிங்கத்தோட அடி பீடம் வந்து பிரம்ம பீடம், இந்த மேல கோமுகி இருக்கக்கூடியது சக்தி பீடம், அதுக்கும் மேல இருக்கக்கூடியது பானலிங்கம். அப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கடல்லாம் உலகத்துல இருக்கு இல்லையா, இது வந்து திருமஞ்சன சாலை. அந்த அலை மோதுகின்ற கடல் தான் திருமஞ்சன சாலை. அப்புறம் மலைகள்ல தவளக்கூடிய மேகம்தான் திருமஞ்சன தீர்த்தம். வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அண்டலிங்கம், அதாவது அந்த அந்த உலகமே லிங்கமா இருக்கு இல்லையா, அண்டமே அதுக்கு அணிந்துள்ள ஒரு வைர மணிமாலையாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றது. சரி, இந்த அண்டமே சிவலிங்கம்னா அது எவ்வளவு அளவிடற்கரியதா இருக்கும், அதோட அளவு வந்து நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு ஆடை எதுன்னு பார்த்தா எட்டு திக்குகள் தான் அப்படின்னு மிக அழகாக அண்ட லிங்கமாக இறைவன் இருப்பதை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அண்டலிங்கத்தை தொடர்ந்து பிண்டலிங்கத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். பிண்டம்னா நமக்கு தெரியும், மாயையின் காரியமாக இந்த எலும்பும் நரம்பும் தோலும் இறைச்சியும் ஏழு வகை தாதுக்களால் நல்ல கூட்டமான ஒரு உடல் அதுதான். இதுவும் சிவலிங்க வடிவாகத்தான் இருக்கிறது, அதனால இதுக்கு பிண்டலிங்கம் என்று நம் உடலுக்கு பெயர். இந்த உலகம் அனைத்துமே இறைவனுடைய திருமேனியாக கண்ட ஞானி அந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய சாதனமாக இறைவனால் அருளப்பெற்ற இந்த உடம்பும் லிங்கம் போல் இருக்கிறது என்று தெளிவார். அந்த மாதிரி ஒரு பக்குவம் ஆன்மா. அதனாலதான் அண்டத்தை தொடர்ந்து பிண்டத்தையும் லிங்கமாக பார்ப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பிண்டம்னா நம்முடைய உடம்புன்னு பார்த்தோம். மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம் என்று சொல்லுகிறார். அதாவது தலை வந்து பானம், உடம்பு வந்து சக்தி பீடம், கால் முதல் அரை வரைக்கும் இருக்கிறது பிரம்ம பீடம்னு வச்சாச்சுன்னா அந்த உடம்பு வந்து ஒரு சிவலிங்கம் அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிகின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம். சிதம்பரம்னா ஞானாகாயம், அது திருச்சிற்றம்பலம் இல்லையா, அங்கதான் இறைவன் இடைவிடாது நின்று ஐந்தொழில் நடனம் இயற்றுகின்றார். ஆக இந்த உடம்பே சிதம்பரமாக இதில் இறைவன் நடனம் செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம். சுவாமி அருவமாகவும் இருப்பாரு, உருவமாகவும் இருப்பாரு, அரு உருவமாகவும் இருப்பாரு. அந்த அருவுருவ திருமேனிக்குதான் சதாசிவம் மூர்த்தின்னு பேரு. அதுதான் இப்ப நம்ம சிவாலயங்கள்ல கருவறையில பார்க்கக்கூடிய சிவலிங்க வடிவு. அந்த அருவுருவ திருமேனி வந்து சிவமும் சக்தியும் இணைந்த உரு இல்லையா. அந்த ஆவுடையார் பாகம் வந்து அம்பாள், பானம் வந்து சுவாமி அப்படின்னு பாக்குறோம். ஆக சுவாமியும் அம்பாலும் சேர்ந்தது, ரெண்டும் இணைந்ததுதான் சதாசிவம் என்று நமக்கு உணர்த்தப்பட்டது. அடுத்து மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே என்று சொல்லி, திருக்கூத்துன்னா நடராஜ பெருமான் ஆடக்கூடிய திருநடனம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அசைவும் நடனம் என்று சொல்லப்பட்டது. இது மாதிரி ஒரு கோணத்துல நிச்சயமா நாம நம்மை பற்றி சிந்தித்தே இருக்க மாட்டோம். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அப்ப அந்த உடம்பு வந்து சிவலிங்க தோற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இந்த உடம்பே சிதம்பரமா இருக்கு, இந்த உடம்பே சதாசிவ மூர்த்தியா இருக்கு, இந்த உடம்புல திருக்கூத்து நிகழ்கிறதுன்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்தப்புறம் அந்த உடம்பை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து, உலந்திலர் பின்னும் உளரென நிற்பீர், நிலந்தரு நீர் தெளியூன் அவை செய்ய, புலந்தரு பூதங்கள் ஐந்தும் ஒன்றாக வளந்தரு தேவரை வந்தி செய்யீரே என்று சொல்லுகின்றார். எட்டு உருவாக முதல்வனை வந்திக்க வேண்டும். அப்படி வந்தித்தால் நீங்கள் என்றும் உளராகும் பேரு உங்களுக்கு கிடைக்கும்னு உணர்த்துறார். அழியாம இன்னும் இருக்கணும் இல்லையா, இந்த உடம்புதான் அழிஞ்சிட்டுனாலும் இல்ல இல்ல அவங்க இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீங்க வாழணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நிலம் அதோட சேர்ந்து நீர் முதலான பருப்பூதங்கள், அதே மாதிரி அந்த பஞ்ச பூதங்களால் செய்யப்பட்ட உடல், அந்த சுவை முதலான பஞ்ச தன்மாத்திரைகளால் ஆகின்ற நுண்பூதங்கள், இந்த இதையெல்லாம் ஒரு சேர வெல்லக்கூடிய வன்மையை நமக்கு உதவுவது சிவபெருமான், அவரை வணங்குங்கள். வந்தி செய்யறேன்னு சொல்றது இல்லையா, வளந்தரு தேவரை வந்தி செய்யறேன்னு அப்புறம் வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அழியா வாழ்வை விரும்பினீங்கன்னா உங்க உடலும் அதுக்கு காரணமான பூதங்களும் அவற்றோட தன்மையான நுண்பூதங்கள் எல்லாம் அவர் தான். அப்ப இதையெல்லாம் நீங்க வெல்லணும்னு நினைச்சா அவனை வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற. கோயில் கொண்டன்றே குடிகொண்ட ஐவரும் வாயில் கொண்டாங்கே வழி நின்று அருளுவர், தாயில் கொண்டாற்போல் தலைவன் என் உட்புக வாயில் கொண்டீசனும் ஆள வந்தானே என்று சொல்லுகிறார். இறைவன் எதற்காக நம்ம உடம்புக்குள்ள இருக்காருங்கிற ஒரு நல்ல விஷயத்த நமக்கு இந்த பாடல்ல உணர்த்துறார். நம்ம கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் பசு கரணங்கள், அந்த பசு கரணங்களை எல்லாம் பதிகரணமாக்குவதற்காகத்தான் இறைவன் நம்முள் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இப்ப இந்த உடம்ப நம்ம எடுக்கும் போது இதுல என்ன இருக்கு, அந்த ஐந்து புலன்கள், அது வந்து அந்த பொறிகளை வாயிலாக கொண்டு அப்படியே இந்த பூமிக்கு வந்தப்புறம் அப்படி போகத்திலே அழுந்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த தாய் பசு வந்து கன்றை நினைந்து வெளியில போனாலும் வீட்டுக்குள் புகுவது போல, தலைவன் வந்து என் உள்ளத்துக்குள்ள புகுந்தார், அதனால அந்த புலன்களை அடக்கி அவர் ஆள்கின்றார் என்று நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். அப்ப இறைவன் சிந்தையுள் புகுந்து அதாவது சீவ கரணங்களை எல்லாம் சிவகரணங்களாக மாற்றுகின்றார். சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பொன் பள்ளியாரே என்று அப்பர் சுவாமி சொல்லுவார். மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று. அப்ப கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஊன் உடம்பு ஆலயம் சொன்னது மாதிரி அதை குறிக்குது, உடம்பத்தான் குறிக்குது. சுவாமி உள்ள கோயில் கொண்டுட்டாரு அப்படிங்கையில இந்த உடம்பு வந்து கோயில் தான். இந்த உடம்பு வந்து இந்த உயிர் வந்து வினை போகங்களை எல்லாம் அனுபவித்து தொலைக்கக்கூடிய சாதனம் ஆகட்டும் அப்படிங்கிறத நினைந்து கொண்டு அந்த வினை போகங்களை நுகரக்கூடிய கருவியாக குடிபுக்கது ஐவர், அதாவது ஐம்புலங்கள், அவர்கள் வந்து வாயில் கொண்டு அருளுவர் இல்லையா, இந்திரியங்களை வாயிலாக கொண்டு புலன்களை பற்றி வழி தடையா நின்று போகத்திலேயே அழுந்தி கிடக்கும் அழுந்துவர். இப்போ விசேட தீட்சை பெற்றுக்கொண்டு சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை பண்ணுவாங்க, அதுல சிவோகம் பாவனை, அதுல உடம்புக்குள்ளையும் ஆவாகன காலத்துல சிவலிங்கத்திலையும் சூரிய மண்டலத்தையும் அதோட அதிதெய்வமான பிரம்மாவையும் சந்திர மண்டலத்தையும் அதோட அதிதெய்வமான விஷ்ணுவையும் அக்னி மண்டலத்தையும் அதோட அதிதெய்வமான ருத்ரனையும் சக்தி மண்டலத்தையும் அதோட அதிதெய்வமான மகேஸ்வரனையும் சிவ மண்டலத்தையும் அதோட அதிதெய்வமாகிய சதாசிவத்தையும் தியானித்தால், அப்படி தியானிப்பதால் உடல் எடுத்த போதே அந்த உடல்ல அந்தந்த மண்டலத்திலிருந்து இயங்கக்கூடிய அந்த அஞ்சு பேரும் ஆதாரங்களா, நம்ம உடம்புல ஆதாரங்கள் இருக்குல்ல, அந்த ஆதாரங்களாகிய வழியில நின்று இந்த உயிரை உயர்கதி அடையும்படி உபகாரம் செய்வார்கள், உதவுவார்கள். அடுத்து, கோயில் கொண்டான் அடி கொள்ளை பெருமறை, வாயில் கொண்டான் அடி நாடிகள் பத்துள, பூசை கொண்டான் புலனைந்தும் பிறகிட்டு வாயில் கொண்டான் எங்கள் மாநந்தி தானே என்று சொல்லுகிறார் இறைவன். பின் அதான் கோயில்னு சொல்லப்பட்டது நம்முடைய உடம்பத்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இதற்கு மிக அழகான ஒரு சிவஞான போத பாடலை நாம் மேற்கோளாக காணலாம். எண்ணில ஓங்காரத்து ஈசர் சதாசிவமா, நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணில் பகர, கண்ணில் பகர் அயன் மாலோடு பரமன் அதி தெய்வம் அகர உகர மகரத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த அகக்கருவி அந்த அறிவுக்கு காரணமான ஓங்காரத்துல பொருந்தின விந்துவுக்கும் நாதத்துக்கும் அதிதெய்வத்தை ஆராய்ந்து பார்த்தால் மகேஸ்வரனும் சதாசிவமும் தான். இந்த அகர உகர மகரத்திற்கு அதிதெய்வங்கள் யாருன்னா சுத்த வித்தியில உள்ள அயன் அரி அரண் ஆகியோர் தான் என்று நமக்கு அதுல அழகா உணர்த்தி இருக்கின்றார். சரிப்போ கோயில் அப்படின்னு சொல்லியாச்சு. கொண்டான் அடி கொல்லை பெருமறை இல்லையா, சிவபெருமான் வந்து இந்த உடலையே திருவடி விளங்க கூட கோயிலாக கொண்டார். அந்த திருவடியை அடைவதற்குரிய உபாயங்களை உணர்த்தும் வாயிலாக உள்ள வேதங்களை சோலையாக கொண்டார். இந்த உடம்புல நாடிகள் 10 இருக்கின்றன, அவற்றை தூய்மை செய்தலாகிய பூஜையை தான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நாடி 10 இருக்கு இல்லையா, அந்த தூய்மை செய்வதை தான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த 10 நாடிகளையே வழியாக கொண்டு சிவபூஜையில சிவபெருமான் அருளுகின்றார் என்ற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு இந்த பாடலில் பதிவு செய்துள்ளார். இந்த பாட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, எங்கள் மாநந்தி அடி கோயில் கொண்டான், அடி கொல்லை பெருமறை வாயில் கொண்டான், 10 நாடிகள் வாயில் கொண்டான், பூசை கொண்டான், புலனைந்தும் பிறகிட்டு வாயில் கொண்டான் என்றேனும், பூசை கொண்டான் புலனைந்தும் பிறகிட்டு 10 நாடிகள் வாயில் கொண்டான், இரண்டு வகையிலே கொண்டு கூட்டி இதுக்கு பொருள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து இந்த வேதங்கள் வந்து அடி காண்பதற்கு வாயிலாக இருக்கிறது என்பதை உணர்த்தி, புலன்கள் வந்து தன்னோட ஆற்றல் அடங்கி பிற்பட்டு ஒளிவதற்கு நாடிகளை தூய்மை செய்து பூஜை செய்ய வேண்டும், அந்த நாடிகளை எல்லாம் வழியாக கொண்டவர். அப்ப உடலையே சிவலிங்கமா கண்டு அதுக்குள்ள சிவத்தை தரிசிக்கக்கூடிய அந்த அகபூஜை செய்து ஆன்மா சிவமாகும் என்பது இதுல நமக்கு அழகாக அவர் அந்த பிண்டலிங்கத்திலே நமக்கு உணர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து சதா சிவலிங்கம், அண்டலிங்கம் உலகத்தையே லிங்கமா பார்த்தோம், அடுத்து பிண்டம் இந்த உடம்பையே லிங்கமா பார்த்தோம், அடுத்து சதாசிவலிங்கம். நமக்கு தெரியும் சுவாமிக்கு அருவத்திருமேனியும் உண்டு உருவத்திருமேனியும் உண்டு. அருவத்திருமேனி கண்ணுக்கு புலப்படாது, உருவத்திருமேனி கண்ணுக்கு புலப்படும். அரு உருவம் அப்படிங்கிறது அது கண்ணுக்கு புலப்படும் ஒரு அடையாளமா இருக்கும், அதுதான் அந்த சிவலிங்க திருமேனி, அதுக்குதான் அரு உருவம்னு பேரு, அதுதான் சதாசிவம் என்று போற்றப்படுகிறது. அதனால அதை பற்றி நமக்கு இதுல அவர் அழகாக உணர்த்துகின்றார். கூடிய பாதம் இரண்டும் படிமிசை பாடிய கை 2-8 பரந்தெழும் தேடும் முகம் 5 செங்கனின் 3-5 நாடும் சதாசிவ நல்லொளி முத்தே என்று சொல்லுகிறார். அப்ப திருவள்ளோட கூடிய பாதங்கள் அது ரெண்டும் பூமிக்கு மேலாக இருக்கின்றது. அப்புறம் அன்பர்கள்லாம் பாடும்போது சுவாமியுடைய திருக்கரத்தை புகழ்ந்து பாடுவாங்க. அந்த கைகள் 10 8-2 இருக்கக்கூடிய திசைகள்ல பறந்து தோன்றுகிறது. இப்ப சுவாமிக்கு முகங்கள் எத்தனை? 5. அப்ப கண்கள் எத்தனை? 15. ஒரு முகத்துக்கு 3 இருக்கும், இடக்கண் வலக்கண் நெற்றிக்கண், அதான் சூரியன் சந்திரன் அக்னின். அப்ப மொத்தம் 5 முகங்கள்னு சொல்லும் போது ஒரு முகத்துக்கு 3 சொல்லும் போது 15 கண்கள். இப்படி தியானிக்கப்படக்கூடிய சதாசிவ மூர்த்தியோட நிறம் எப்படி இருக்கும்னா நல்ல முத்தை போல ஒளிர்வதாக இருக்கும், அப்படியே ஒளிர்வதாக இருக்கும். அப்போ அடியான ஏன் பெயர்னா சுவாமியுடைய திருவடிகளை எப்போதும் பிரியாம கூடியிருப்பவர்கள். சரி, அதான் அதை எடுத்து சொல்லி பாடிய கை அப்படின்னா சிவனடியார்கள் வந்து போழ்ந்து பாடக்கூடிய திருக்கரங்கள். இதற்கு திசைகளும் விண்ணும் மண்ணும் கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அத 10 கரங்கள், நேர் திசை 4, கோணல் திசை 4, மேல் திசை 1, கீழ் திசை 1, மொத்தம் 10 திசை சுவாமிக்கு 10 திருக்கரங்கள் என்று சொல்லி, 2-8 அந்த 8-2-10. தேடும் முகம் 5, ஈசானாதி முகங்கள்னு சொல்லுவோம், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதன். நாடும் சதாசிவம் இல்லையா, எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய சதாசிவம் மூர்த்தி. நல்லொளி அந்த பாடல்ல வருது, நல்லொளி முத்து அப்படின்ட்டு, அதாவது குணதோஷங்கள்லாம் இல்லாம நல்ல ஒளிரக்கூடியது. இப்ப அடியார்களோட மனமானது பரிபாகம் எய்தினால் சிவபெருமானுடைய திருமேனிய மனதால் பத்தி இருக்க முடியும். அதான் நாடும் சதாசிவம் நல்வொளி முத்தே என்று சொல்லுகின்றார். அப்ப எல்லாத்தையும் சிவமயமா காணும் கடந்த நிலையை சுட்டி உயிர்கள் தோறும் ஒளியா கலந்த நிலையை நமக்கு காட்டியிருக்கிறார். எல்லாத்தையும் சிவமயமா காட்டணும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள். கைலையை தரிசிக்க இங்கிருந்து போய் காசிக்கு அந்த பக்கம் போகும்போது எல்லாரையும் தவிர்த்துட்டு தான் மட்டும் சாகம் மூலம் பலம் தவிர்த்து உதிர்ந்து விழுந்த இலை வேறு பழம் எதையும் அருந்தாம பட்டினியா கைலாயத்தை தரிசிக்கணும்னு போறாரு. இறைவன் வந்து அவரை தடுக்கிறாரு, எல்லாம் மானிடர்கள் வரக்கூடாதுப்பா நீ போன ஒரு முனிவர் வடிவுல வந்து சொல்றாரு. ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன்னு சொல்லிட்டார் நம்முடைய அப்பர் சுவாமி. அப்புறம் சுவாமி வந்து ஓங்க திருநாவுக்கரசனை எழுந்துரும்னு சொல்லும்போது இந்த தேஞ்சு போன உறுப்புகள் எல்லாம் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து அதன் பின்பாக அங்க சுவாமி உருவாக்குன ஒரு குளத்துல மூழ்கி இங்க அவரு திருவையாத்துல வெளியே வந்தாருன்னு பார்க்கும். அதுல இருந்து வெளியே வந்த உடனே அவர் பார்த்த உலகத்துல பார்த்த எல்லா ஜீவராசிகளையும், இந்த ஆண் ஜீவராசிகளை எல்லாம் சிவமாகவும் பெண் ஜீவராசிகளை சக்தியாகவும் கண்டார். இந்த ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விலங்குகளை சொல்லி அல்லது ஒவ்வொரு பறவைகளை சொல்லி இதை நான் இங்கனம் கண்டேன், ஒன்றாக காண்பதுவே காட்சிங்கிற மாதிரி அந்த அது அழகா இருக்கும். மாதர் பிறை கண்ணியானேங்கிற பதிகம், காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அத பார்க்கும்போது அவருக்கு சிவமும் சக்தியுமா தெரியுது. மேலும் அவரே இன்னொரு இடத்துல சொல்லும்போது எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு சொல்லுவார். காரைக்காலமையார் பொழுதை எல்லாம் சிவமாக பார்த்தார்களாம். அதே மாதிரிதான் சேரமான் பெருமாள் நாயனாரும் பொழுதை எல்லாம் சிவமாக கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். தாய்மான சுவாமி என்ன செஞ்சாரு, மலர்களை எல்லாம் சிவமாக கண்டு உன்ன பறிச்சு உனக்கு எப்படி போட்டு நான் வழிபடுவேன்னு கேட்டார். அதற்கு அடுத்தபடியாக, அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நால்வேதம், அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியையோடு, அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே அப்படின்ட்டு. பத்து திசைகள் இருக்கு இந்த உலகத்துல, அதுல ஆறு அங்கங்களும் நான்கு வேதங்களும் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நால்வகை உபாயங்களும் சமய உண்மைகளும் உண்டாயின என்று சொல்லுகிறார். இப்போ ஆரங்கம், ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்று என்று கூட சுவாமிய போற்றுகின்றார் நமது திருநாவுக்கரசு சுவாமிகள். அந்த ஆரங்கம் என்ன என்று பார்த்தால், சிக்ஷை கற்பம் வியாகரணம் சந்தோபிசிதி நிறுத்தம் ஜோதிடம், இதுதான் ஆறு அங்கம். நான்கு வேதம் என்னது, ரிக்கு யஜுர் சாமம் அதர்வணம். அப்புறம் நான்கு உபாயங்கள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியை கிரியை யோகம் ஞானம். சரியாக அதுல வந்து சமயமே முடிக்கிறாரு. அதாவது சமயம்னா இதெல்லாம் உணர்ந்து தெளியப்படக்கூடிய சித்தாந்த செய்வத்தை அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம்.